நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
தடுப்பூசி கடவுச்சீட்டுகள் நாட்டில் விரைவில் அறிமுகமாக இருக்கிறது என்பது நாம் அறிந்த செய்தி. ஆனால் தடுப்பூசி கடவுச்சீட்டுகள் ஐரோப்பிய நாடுகளில் பல மாதங்களாக நடைமுறையில் இருக்கின்றன. இந்த தடுப்பூசி கடவுச்சீட்டின் பயன்பாடு மற்றும் அதனை பயன்படுத்துவதில் மக்கள் எதிர்நோக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்று அறிந்து கொள்ள ஐரோப்பாவின் ஜெர்மனி மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளில் வசிக்கும் சில தமிழர்களை நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம். முதலில் அந்தந்த நாடுகளின் தற்போதைய நிலைமை என்ன என்று ஜெர்மனியின் டுசல்டோர்ஃப் நகரில் ஒரு குழந்தை மருத்துவராக கடமையாற்றும் அபிராமி பரமானந்தம்.
தொடக்கத்துல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தனி வச்சிருந்த மாநிலங்களை போல இங்கேயும் லாக்டவுனை கொண்டு வந்து பள்ளிக்கூடங்கள் இல்லாம இருந்து காலம் அப்படி இருந்து இப்ப வேக்சின் போட தொடங்கின பிறகு வேக்சின் போட்டாக்கள், அதாவது ரெண்டாவது வேக்சின் போட்டாக்கள், மற்றது கொரோனா வந்து போனாக்கள் இல்லாட்டி டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ் பேப்பர் வச்சிருக்கிறார்கள், இந்த மூன்று கேட்டகரிஸும் ஃப்ரீயா நடமாறலாம்.
டென்மார்க்கில் பல வருடங்களாக வாழ்ந்து வரும் தாசன் பொன்னண்ணா,
கடந்த வருடம் வந்து கோவிட் 19 நோய் தொற்றால முழுமையான முடக்கத்துக்கு இங்கு ஆளாக்கப்பட்டது. ஆனா இவரிடம் வந்து அந்த முடக்கத்தை எல்லாம் நீக்கி கோடை கால விடுமுறையை தொடர்ந்து அனைத்து அந்த நடைமுறைகளையும் வந்து பின்னகத்திட்டோம். அதனால இப்ப வந்து ஒரு சாதாரண நிலைக்கு வந்து இங்க வந்து மீண்டும் வந்திருக்குது. தற்சமயம் வந்து இந்த நாட்டுல வந்து தடுப்பூசி வந்து ஒரு 75% மக்களுக்கு வந்து போட்டிருக்கு, அதாவது இரண்டு தடுப்பூசிகளும் போட்டாச்சு 75% மக்களுக்கு. இந்த மாச கடைசியில வந்து அரசாங்கத்தின் கொள்கையா இருக்கு, இந்த மாச கடைசியில வந்து ஒரு 90% மக்களுக்கு போட்டு முடிக்கணும். டென்மார்க்ல மக்கள் தொகையை வந்து ஒரு 58 லட்சம் மக்கள்லாம் நீங்க வாழ்கணும். அந்த அடிப்படையில வந்து ஒரு 90% மக்களுக்கு வந்து அதில் போடலாம் முயற்சி எடுத்துருக்கணும். மிச்சப்படி வந்து இங்க பொது போக்குவரத்துல எல்லாம் கவசம் எல்லாம் அணிஞ்சுதான் இப்ப நடந்து கொண்டு வந்தது. அதெல்லாம் வந்து தற்சமயம் எல்லாம் எடுத்துடணும். ஆக வந்து மருத்துவ நிலையங்கள்ல வந்துதான் கூடுதலான பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்க இடங்கள்ல வந்து கூட வந்து முகக்கவசம் பாதிக்கணும். மிச்சப்படி மற்ற இடத்துல முகக்கவசங்களும் கூட எடுக்கப்பட்டாச்சு. அதோட வந்து சொல்லலாம்னு சொன்னா இப்ப ஒரு 65,000 மக்களுக்கு வந்து மூன்றாவது தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கு.
ஜெர்மனியின் நார்த்ரைன் வெஸ்ட்ஃபாலியா பகுதியில் வாழும் நிலவன் இந்த தடுப்பூசி கடவுச்சீட்டு குறித்து இவ்வாறு சொல்கிறார்.
வேக்சின் பாஸ்போர்ட் வந்து இஞ்ச மே ஜூன் மாதத்துல நான் அறிமுகப்படுத்தினவே முதல் ஆரம்பத்துல அந்த ஜூன் மாதத்துக்கு முதல் வேக்சின் எடுத்தாக்களுக்கு இஞ்சி இருக்கிற பார்மசிகள்ல அவையில் வேக்சின் எடுத்துட்டு நம்ம என்று சொல்ற ஆதாரத்தை காட்டினால் அவைகளுக்கு ஒரு QR கோட் கிடைக்கும். அதுக்கு பிறகு அவைண்ட இந்த டெலிபோன்ல கோவிட் பாஸ் என்று சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி போட்டு அவையில் அந்த பார் கோட்டை ஸ்கேன் பண்ணிச்சினோம் என்று சொன்னால் அவையில் இந்த வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் வரும். நார்மலா இந்த வேக்சினேஷன் டீட்டெயில் வந்து அவையில் எப்ப பாவிக்க தொடங்கலாம் என்று சொன்னால் அவை வேக்சின் எடுத்து 14 நாள் ஆகணும். அப்ப அந்த ஆப்ல காட்டும் அவையில் எவ்வளவு நாள் வேக்சின் எடுத்து ரெண்டு வேக்சினும் எடுத்துட்டினோமா மற்றது அவையோட பேர் டேட் ஆஃப்
தடுப்பூசி
போட்ட மக்களுக்கு வந்து ஒரு அட்டை வந்து வழங்கியிருக்கணும், பேப்பர்லயும் இருக்கு, கூடுதலா வந்து செயலி, அதாவது இப்ப வந்து எல்லாரும் வந்து அந்த ஸ்மார்ட் போன் தான் பாவிக்கணும், அதனால செயலி மூலமாகவும் அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கண்டு ஒரு ஆப்ஸ் வந்து வச்சுக்கணும். அதை இங்கே டென்மார்க்ல வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு CPR நம்பர்னு சொல்றது, அவர்களுடைய பிறந்த டேட் வச்சுக்கொண்டு அதுக்கு பின்னால் ஒரு 4 நம்பர் கொடுக்கணும். அந்த 4 நம்பர் அடிச்சு அவருடைய வாழ்க்கை வரலாறு எங்க பிறந்ததுலேருந்து சகலதுமே வரும். இப்போ அந்த நம்பர் மூலம் தான் இந்த செயலியை வந்து நாங்கள் ஓபன் பண்ணோம்னு சொன்னா வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு தடுப்பூசியும் போட்டதுக்கான அத்தாட்சி அதுல இருக்கு. இப்போ அது வந்து இப்போ நம்மளை வந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு போற பயணம் செய்ய வந்து அதில் தான் பாவிக்கிறோம். அது போட்டிருந்தா வந்து நாட்டுக்குள்ள வந்து டெஸ்ட் பண்ணாமல கூட வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து நாங்க பயணிச்சதுக்கு வந்து அந்த ரெண்டு தடுப்பூசியும் போட்டிருந்தா வந்து நாங்கள் நாட்டுக்குள்ள வந்து வேற டெஸ்ட் ஒன்றும் செய்ய தேவையில்லை, டெஸ்ட் செய்யாம நாங்க வந்து நாட்டுக்குள்ள வரக்கூடியதா இருக்குது.
இந்த தடுப்பூசி கடவுச்சீட்டை பெறுவது மிகவும் எளிதான வேலை என்று இவர்கள் அனைவருமே கூறுகிறார்கள். என்ன, நாம் தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும்,
முதலாவது ரெண்டாவது கோவிட் ஊசியும் போட்டிருக்க வேணும். இப்ப வேக்சினேஷன் சென்டர்ஸ்ல போட்டா அதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதே ஆன்லைன்ல தான், அப்ப உங்களோட டேட்டா எல்லாம் பதிவிடும் அதுல, அதுலயே அதை டவுன்லோட் பண்ணலாம். ஒரு QR கோட்டை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம், போன்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி கோவிட் பாஸ் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணி அந்த QR கோட்டை ஸ்கேன் பண்ணமுண்டா இந்த பாஸ்போர்ட் டிஜிட்டலா உங்களோட போன்ல இருக்கும். ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் ஊசியை போட்டமுண்டா அதை ஒரு துண்டு தருவினா அந்த துண்டை நாங்க பார்மசி வழியா கொடுத்தா அவன் அந்த கியூஆர் கோட்டை உங்களுக்கு ஒரு பிச்சு தருவினம். அந்த கியூஆர் கோட்டை நாங்க இந்த ஆப் மூலமா ஸ்கேன் பண்ணலாம். ஏன்னா உங்க போன்ல இருக்கும் டிஜிட்டலா.
தடுப்பூசி போட்டதுக்கான தடுப்பூசி போட்டாலும் கூட ஆரம்பத்துல வந்து ஒரு ரெண்டு தடுப்பூசி போட்டாதான் அந்த செயலியில வந்து பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்ப வந்து ஒரு தடுப்பூசி போட்டாலும் கூட அந்த செயலியில பார்க்கக்கூடியதாக இப்ப வச்சிருக்கணும். இந்த நடைமுறை தான் எல்லாரும் வந்து இப்ப கையில ஸ்மார்ட் போன் வச்சுக்கிறபடியா எல்லாத்த இதுலயும் இதைத்தான் பாவிக்கணும். பேப்பர்ல வந்து பாவிக்கிற சரியான குறைவு, அதாவது வந்து இந்த ஸ்மார்ட் டெலிபோன்ல வந்து வச்சிருக்க முடியாத ஆக்கள்னு சொல்லி அதிகப்பட்டவருக்கு தான் அந்த பேப்பர் மூலமாக அனுப்பி வைப்பாங்க.
நான் வந்து வேக்சின் எடுத்தது வந்து ஆகஸ்ட் மாதம். நான் எடுக்கிற காலத்துல கொஞ்சம் அதை இலகுபடுத்திட்டு நம்ம அப்படி என்று சொன்னால், நான் வேக்சின் எடுத்த உடனேயே அவையில் அந்த இடத்துல வச்சு எனக்கு ஒரு கியூஆர் கோட் உன்னை தந்தவேல், அது ரெண்டு வேக்சின் எடுக்க எனக்கு ரெண்டு கியூஆர் கோட் கிடைக்கும். அந்த கியூஆர் கோட்டை நான் இந்த போன்ல இருக்கிற ஆப்ல ஆக்டிவ் பண்ணினேன் என்றால் ஓகே. ஆனால் அந்த ஜூனுக்கு முதல் எடுத்தாக்கள் வந்து பார்மசியில போய் எடுக்கணும் என்ற வசதி ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தவை, அதையும் ஆகஸ்ட் மாதத்தோட நிப்பாட்டினோம். அதுக்கு பிறகு அந்த கியூஆர் கோட் வந்து உங்களோட வீட்டை கடிதமா அனுப்பப்படும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணும்.
நம் நாட்டை போலவே பல மாநிலங்கள் இருந்தாலும் டென்மார்க்கில் மாநிலங்களுக்கு இடையில் கட்டுப்பாடுகள் இல்லை என்கிறார் தாசன்.
டென்மார்க்ல வந்து மாநிலங்களா பிரிக்கப்பட்டிருந்தாலும் வந்து அந்த மாநிலங்களுக்குள்ள போறதுக்கான கட்டுப்பாடு இருக்கே இல்ல. ஆனா வந்து ஒரு நகரத்துல கூடுதலான தொற்று வந்து பரவி இருந்தபடியா அந்த நகரத்தை வந்து முடக்கி இருக்கணும். அந்த நகரத்துக்குள்ள போறதுக்கு சில கட்டுப்பாடுகள் விதித்தபடிய மிச்சப்படி வந்து கூடுதலான வந்து எல்லா நகரங்களுக்குள்ள போய் வரக்கூடியதா இருந்தது.
ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரயாணம் செய்யும் போது மட்டுமல்ல, உணவகங்கள் நிகழ்வுகள் என்று மக்கள் கூடும் இடங்களிலெல்லாம் இந்த கடவுச்சீட்டு பயன்படுத்தப்படுகிறது.
ரெண்டு இடத்துக்கு தான் இது நடைமுறை இருக்கொண்டு வெளிநாடுகளுக்கு விமான நிலையம் மூடாக போயக்குள்ள இந்த பாஸ் செக் பண்ணிவிடும். ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்கள் உணவு விடுதிகளுக்கு போயக்குள்ள செக் பண்ணிவிடும். மற்றபடி இப்ப நார்மலா கடைகளுக்கு சூப்பர் மார்க்கெட் அதுகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் எந்த சோதனையும் இல்லை. ஆனால் பல்கலைக்கழகங்கள்ல இந்த சோதனையை சில பல்கலைக்கழகம் சில மாநிலங்கள் கொண்டு வந்திருக்கணும். அப்ப ஒன்லைன்ல தான் நடக்குது. ஆனால் அங்க போக வேண்டிய தேவை இருந்தால் சில வகுப்புகளுக்கு அங்க வகுப்புகள் நடந்தால் பல்கலைக்கழகங்கள்ல இந்த பாசை காட்டி தான் உள்ளுணையணும். அதுக்கான மற்றும்படி உணவு விடுதிகள் மற்றது நிகழ்வுகள் தான் ஜெர்மனியில முக்கியமாக இதை எதிர்பார்க்கிறோம்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் தடுப்பூசி கடவுச்சீட்டு குறித்து ஜெர்மனி மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளில் வசிக்கும் சிலரது அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கிடையில் இதற்கு அதிகமான தேவை இல்லை என்கிறார் நிலவன்.
நார்மலா அது தேவையில்லை. ஆனால் இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் பிரான்சுக்கு போய் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு சுற்றுலா தளம் ஒன்று போய் உதாரணத்துக்கு ஈஃபில் டவர் இருந்தா ஈஃபில் டவருக்கு போறீங்களான்னு சொன்னால் அங்க நீங்கள் இந்த பாஸை காட்டணும். அங்க இந்த பாஸ் வேலை செய்யும். அந்த நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்லயே எந்தெந்த நாடுகள்ல வேலிடிட்டியா இருக்குன்னு சொல்லி காட்டும். அந்தந்த நாடுகள்ல நீங்க பாவிக்கலாம். குறிப்பா ஜெர்மனியில இருக்கிற அந்த வேக்சினேஷன் பாஸ்போர்ட் வந்து ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற எல்லா நாடுகள்லயும் இருக்குது. மற்றபடி விமான நிலையத்துல கூடுதலா அந்த ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள பாக்குறேன்.
இவர்கள் மூவரும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வாழ்வதால் நாடுகளுக்கிடையில் பயணம் செய்யும் போது இதன் பயன்பாடு பெரிதாக இல்லாவிட்டாலும் வெவ்வேறு நாடுகளுக்கு பயணிக்கும் போது அதன் முக்கியத்துவத்தை மூவரும் உணர்ந்திருக்கிறார்கள்.
கடந்த கோடைகால விடுமுறைக்கு வந்து இவரிடம் சுவிஸுக்கும் ஜெர்மனுக்கும் போயிட்டு வந்த நான் எதிர்வரும் வாரங்கள்ல வந்து நான் வந்து லண்டனுக்கு போயிருக்கின்றேன். அப்ப லண்டனுக்கு போனா எங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து கொஞ்சம் திறந்து விட்டுருந்தோம். நாங்கள் வந்து ஒரு இது டெஸ்ட் எடுக்காமலே போயிடலாம், ஒரு டெஸ்ட் எடுத்துக்கொண்டு போயிட்டு வரலாம். இல்லாட்டி எங்களை இந்த கொரோனா பேச வந்து காட்டலாம் மூலமாக நாங்கள் போயிட்டு வரலாம். ஆனா லண்டனுக்கு போகும்போது கூடுதலான ஒரு சட்டத்தை வச்சுக்கணும். அங்கே வந்து ஒரு டே டு டெஸ்ட் ஹோம் கிட்னு சொல்லி ஒரு டே டு டெஸ்ட் சொல்லி எடுக்கணும். நாங்கள் இங்கே வந்து ஆன்லைன் மூலமாக அதை புக் பண்ணிட்டு அங்க போகும்பொழுது நாங்கள் ஒரு வெப்சைட்ல போய் வந்து பதிவிடும். இந்த இடத்துல இந்த ஏர்போர்ட்ல இந்த பிளைட்ல நாங்க வந்துடுறாங்க, இத்தனை நாங்க நிக்கிறோம் வர்றோம் என்று சொல்லி நாங்க அந்த பதிவையும் மேற்கொள்ளணும். அங்க நாங்கள் போய் இறங்கணும்னா அந்த நிக்கப்படி அட்ரஸ்ல வந்து ஒரு இதன் டெஸ்டிங் இதன் அனுப்பி வைப்பினோம் ஹோம் கிட்னு சொல்லி. நாங்கள் அங்க போய் இறங்கி ரெண்டு நாளால் தான் நாங்க ஒரு டெஸ்ட் எடுத்து அதில் இந்த போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கணும். அது வந்து காசு கட்டி நாங்கள் அவர் வெப்சைட்ல அதை செய்யணும். இது ரெண்டும் இந்த யூகே அரசாங்கம் வந்து வச்சிருக்கணும். மற்ற நாடுகள்ல இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இந்த தடையொன்றும் இல்லை. எல்லாம் எடுத்துருந்தோம். நாங்கள் நார்மல் டெஸ்ட் எடுத்துட்டு போயும் வரலாம், அல்லது இந்த கொரோனா பாஸ் வச்சுக்கிறார்கள் அதை காட்டியும் போய் வரலாம். நான் சுவிச்சுக்கு ட்ரை பண்ணி போனா ஃபிளைட்ல போய்க்குதான் வந்து முகக்கவசம் பக்கத்து பக்கத்துல நாங்கள் எடுக்கிறபடியா ஏண்டா நாங்கள் கார்ல வந்து வாகனத்துல வந்து போய்க்குள்ள வந்து நாங்கள் தனிமே தான் போவோம். இப்போ அந்த அடிப்படையில் வந்து அங்கே ஜேமனுக்குள்ள வந்து கடைகளுக்குள்ள போகும்பொழுது மட்டும்தான் நம்ம கோசம் அணிய வேண்டியிருந்தார் அந்த நேரத்தில். இப்போ வந்து இப்போ லண்டனுக்கு போகணும்னு சொன்னால், நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறோம்னு சொன்னால், விமானத்தில் போகணும்னு சொன்னால், நாங்கள் கட்டாயம் வந்து முகக்கவசத்தை வந்து விமானத்துக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவரோட இருக்கிறபடியாக நாங்கள் வந்து அதை வந்து கட்டாயப்படுத்தியிருக்கு முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அந்த சட்டம் நடைமுறை நம்ம இருக்கு.
யூரோப்புக்குள்ளே ட்ராவல் பண்ணி நான் இருக்க ஜெர்மனியில் தானே யூரோப்புக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்குவேன். ஆனால் இது வேற போர்டர் வழியே செக் பண்ணி இல்லை சொன்ன இருந்தா தான் நாட்டுக்குள்ள விடுபடும் அது வந்து. ஆனா நாங்க கொண்டு போறாங்க, ஆனா செக் பண்ண படையில போன இடங்கள்ல நாங்க எங்களை வெளியில சாப்பிட போனதுன்னா அதுக்கு காட்ட வண்டி வந்திருக்கு, போர்டர்ல காட்ட இல்லை. நாங்க
கோவிட் தொற்றுக்கு முதல் வந்து பயணங்கள் ஐரோப்பாக்குள்ள சாதாரணமா இருந்தது, நகரங்களுக்கு இடையில பயணம் செய்யற மாதிரி தான் இந்த நாடுகளுக்கு இடையிலான பயணம் இருந்தது. கோவிட் காலத்துல கிட்டத்தட்ட அந்த பயணங்கள் எல்லாம் நிப்பாட்டு பட்டிருந்ததுன்னு சொல்லலாம். ஜெர்மனியில ஒரு கொஞ்ச காலம் இந்த மாநிலங்களுக்கு இடையிலான தடை அது ஞாபகம் இல்லாத அளவுக்கு ஒரு கொஞ்ச காலம் இருந்தவே ஜெர்மனியில அப்படி செய்ய முடியாத ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா ஜெர்மனி அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது, உள்ள சின்ன சின்ன இடங்களுக்கு எல்லாம் ட்ரெயின் போகும், பஸ்ஸுகள் எல்லாம் வீடுகளுக்கு முடியும், அதால அவையிலால அதை கட்டுப்படுத்தல. ஆனால் மேக்சிமம் அவையில அதை கட்டுப்படுத்தி இருந்தவேல் இப்ப வேக்சின் வந்த பிறகு ரெஸ்ட்ரிக்ஷனோட நாங்கள் பயணம் செய்யக்கூடியமா இருக்குது. குறிப்பா தரைவழி பாதைகள்ல பெரிய சோதனைகள் இருக்கிறதுல, ஆனா விமானம் வழியா போயக்குள்ள கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை இருக்குது. சில நேரங்கள்ல இந்த கோவிட் பாஸ் வந்து அங்க இருக்கிற சிஸ்டங்கள்ல காட்டாம இருந்த சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அப்பில வந்து எங்கட பேரும் அது சம்பந்தமான தரவுகள் இருக்கிறதால அதை பார்த்துட்டு அனுமதிச்சவே சட்ட ரீதியா அப்படி அனுமதிக்க முடியாது. அந்த வந்து அவையில் என்ற சிஸ்டத்துல அப்ரூவ் ஆகாட்டி அப்படியான பிரச்சனைகள் வந்திருக்கு. நான் ஒரு மாசத்துக்கு முதல் ஒரு திருமண நிகழ்வு ஒன்றுக்கு போயிருந்தேன். நான் அப்பேக்குள்ள நான் வேக்சினே பண்ணிட்டேன், ரெண்டு வேக்சினும் எடுத்துட்டேன். என்னட்ட இந்த கோவிட் பாஸ் இல்லை, ஆனால் அந்த புத்தகம் இருந்தது, வேக்சின் பண்ணினான்றதுக்கான ஒரு புத்தகம் ஒன்று தருவினம், அது இருந்தது. அதை கொண்டு போன இடத்துல அவையில் டேட்டை பார்த்துட்டு 14 நாள் ஆகாமல் அனுமதிக்க முடியாதுன்னு என்னை திருப்பி அனுப்பிட்டு.
தடுப்பூசி போடக்கூடாது என்று அடம் பிடிப்பவர்கள் இங்கு போராட்டம் நடத்துவது நாம் அறிந்த செய்தி. ஜெர்மனியிலும் அப்படியானவர்கள் இருக்கிறார்கள் என்று அபிராமியும் நிலவனம் கூறுகிறார்கள்.
இங்கே நடக்குது, ஆஃப் கோர்ஸ் இங்கேயும் டெமன்ஸ்ட்ரேஷன் நடக்கிறது. அண்டைக்கும் என்ன ஒரு புள்ளிய கொண்டு வந்த தேர்தல் கேட்டார், அந்த கொரோனான்றது உண்மையாண்டு கேட்டார். ஜோக்கு கேட்கிறார் ஆக்க வேண்டு, அதெல்லாம் உண்மையா ஆக்க சாவினம்மா, அதால சாவு வருமானு கேட்டார். நான் சொன்ன கண்ணால பாத்துருக்குவன், அவன் ஹாஸ்பிட்டல்லே நடந்திருக்கு ட்ரூத் ஆனு ஓகே இது போனார். அப்படி இருக்கிறோம் ஸ்டில் அன்பார்ச்சுனேட்லி. இங்க வந்து கற்பனை பெண்களுக்கு அப்படின்னா தொடக்கத்துல சொல்லப்பட்ட அதை பத்தி எங்களுக்கு எந்த டேட்டாவும் இல்ல. காலப்போக்குல ரிசர்ச் பண்ணி என்ன சொன்ன வேண்டாம், கற்பனை பெண்களுக்கு ஊசி போடலாமோ இல்லையோ அந்த மூமெண்ட் எங்களுக்கு தெரியல. பட் அவைய நெருங்கினாக்கள், அதாவது உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் மேர் தாய் தகப்பன் வந்து போறது நெருங்கினாக்கள் உங்களோட ரிலேட்டிவ் கற்பனியா இருக்கிறான்னு வழியா செய்வன்றதை நாங்க போட போறோம்ட்டு ஊசி போடக்கூடிய நிலைமை இருந்தாரு. இப்ப எப்படி வந்திருக்குண்டா, உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு ஸ்டீகோ உண்டு ஜெர்மனியில, அதான் எங்களுக்கு எந்த அந்த இன்ஸ்டிடியூஷனா எங்களுக்கு சொல்லும் எந்தெந்த வேக்சினேஷன் எது அட்வைசபிள் எதை போடுங்கன்னு. இப்ப அவங்களே சொல்லி இருக்கிறாங்களே, இப்ப 6 மாதத்துக்கு பிறகு கற்பனை பெண்கள் ஊசி போடலாம் உண்டு.
ஒரு சார் இருக்கணும் தானே, அந்த ஆன்டிவெக்சஸ் அவையில் கொஞ்சம் இதை எதிர்த்தவை இந்த பிரச்சனையை, ஆனால் பொதுப்படையா எல்லாரும் ஏற்றுக்கொண்டவை. ஏன்னு சொன்னா ஏற்கனவே இவைய சட்டத்துல அந்த ரூல் இருந்ததால, அந்த வேக்சினேஷன் பாஸ் என்ற ஒரு புத்தகம் இருந்ததால அவைகளுக்கு அதை அடாப்ட் பண்றது ஈஸியா இருந்தது. பெரும்பான்மையில ஒரு சிறுபான்மையில அந்த பிரச்சனை இருக்கு. போன கிழமை ஜெர்மனியில மாஸ்க் போடாத இல்லையாண்டு கேட்ட ஒரு ஆள அடிச்சு கொலை செய்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படியான சம்பவங்கள் இருக்கு. மற்றபடி பொதுவா பொதுமக்களுக்குள்ள இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தல.
ஆனால் இந்த விடயத்தில் டென்மார்க்கில் வாழும் தாசனின் அனுபவம் சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது.
தச்சமே நான் கேள்விப்பட்டபடி ஒரு சிறு சிறு அளவுல இருந்ததோ இல்லையா, அது ஒரு பெரிய அளவுல அங்க இங்கே இல்ல. அப்படி அதுக்கு பெரிய முக்கியத்துவம் இங்க கொடுக்கப்படவில்லை. அப்படி இருந்திருந்தா 75% மக்கள் இது வரைக்கும் போட்டிருக்க மாட்டோம். அதனால நான் கேள்விப்பட்ட அளவுல தனிப்பட்ட அளவுல கதைக்கும் போது அதுல சில பேர் வந்து உடன்பாடு இல்லாம இருந்தவையில் நாங்க போட மாட்டோம், இந்த இளம் சமூகத்துல கொஞ்சம் பேருக்கு அப்படி ஒரு இது இருந்த கருத்துகள் இருந்த வழிய நாடு ரீதியாக ஒரு பெரிய கேம்பெயின் ஆரம்பம் செய்து நடத்தி அப்படி நான் கேள்விப்படவில்லை. தனிப்பட்டவரோட கருத்தாக இருந்தது, நாங்களோட எதுக்கு வெயிட் பண்ணுவோம், ஆரம்பத்துல போட மாட்டோம் போட வேண்டாம் என்ற ஒரு கருத்தை வந்து வச்சிருந்தவையில் என்ன இருக்கின்றதுக்கும் தெரியாது அப்படின்ற ஒரு கேள்வியில இருந்தது. ஆனா இப்ப கூடுதல் நாட்கள் போய்கொண்டு மற்றது வந்து கட்டாயப்படுத்தி கொண்டு வரையில இது இருந்தா தான் நாங்க வெளிநாடுக்கு போகலாம் வரலாம் என்று சொல்லி வரையில வந்து எல்லாரும் வந்து இங்கே நாட்டில இருந்து எப்படியும் ஒரு கொடைகால விடுமுறைகளுக்கு வந்து மற்ற நாடுகளுக்கு போறது இருக்கிறபடியா எல்லாருமே அதற்கா கட்டாயம் போட்டா நல்லதுன்ற முடிவுக்கு எல்லாருக்கும் வந்திருப்போம் தான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் நினைக்கிறேன் இப்ப கிட்டத்தட்ட 75% மக்கள் வந்து காலத்துக்கு வந்து போட்டிருக்கணும்.
தடுப்பூசி மக்கள் போட வேண்டும் என்பதற்காக சில நடைமுறை விதிகள் ஜெர்மனியில் மாற்றப்படுகிறது என்கிறார் அபிராமி.
இப்ப என்ன யோசிக்கணும் என்றால் 3G ரூல்ஸ் வச்சிருக்கணும். ஜி அப்படின்ற ஜெர்மன் வேர்டிங்ல இம்ஃப்ட் ஊசி போட்டவன்றவ வந்து போனது டெஸ்ட் பண்ணப்பட்டவன். அப்ப இந்த 3G அடங்குற மக்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல. இப்ப என்ன யோசிக்கணும் வேண்டாம், அந்த 3G 2G மாத்திரம் இருக்கு. மீன்ஸ் ஊசி போட்டா இல்லாட்டா வந்து போனாக்கள் ஃப்ரீயா நடமாலாம் டெஸ்டிங்க நிப்பாட போயிடும். ஏனென்றா டெஸ்ட் பண்ணிட்டு சோசியல் லைஃப்ல எங்கேஜ் ஆகக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்ன்றால் ஊசி போடாம இருக்க பாக்கினம் இந்த டெஸ்ட் பண்ணிட்டு நாங்க தெரியலாம் தானே இந்த மாதிரி. அதனால அந்த சில இடங்களில் கொண்டு வந்தாச்சு 2G ரூல்ஸ், அதே மாதிரி இடங்கள்ல ஸ்டில் 3G ரூல்ஸ் வச்சிருக்கிறோம்.
TGA அங்கீகாரம் வழங்கியுள்ள தடுப்பூசி பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த தடுப்பூசி கடவுச்சீட்டு வழங்கப்படும் என்று எமது அரசு அறிவித்துள்ளது. ஜெர்மனி அரசும் அதே நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் வெளிநாடுகளில் தடுப்பூசி பெற்றவர்களுக்கு ஒரு சலுகை வழங்கப்படுகிறது என்கிறார் நிலவன்.
அவைகளுக்கு இந்த பாஸ் கிடைக்காது, ஆனால் அவைகளுக்கு ரெண்டு விதமான பாக்கினம் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே கொரோனா வந்திருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்து அது நெகட்டிவா வந்திருக்கலாம். அது ரெண்டும் அதை அப்ளிகேஷன்ல வர்றதுக்கான வசதியை செஞ்சிருக்கலாம். ஆனால் ஜெர்மனிக்குள்ள வேக்சின் போட்டாக்களுக்கு மட்டும்தான் இந்த பாஸ் கிடைக்குது. இதுக்கு முதலே ஜெர்மனியில ஒன்று இருந்தது இம்புங் பாஸ் என்று சொல்றது டொச்சில, அது வந்து ஒரு வேக்சின் பாஸ் என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சொன்னா. அது வந்து நீங்கள் எல்லா வேக்சினும் அதுல பதிவு செஞ்சிருக்கணும். ஜெர்மனில வந்து அது முதல இருந்ததால ஜெர்மனாக்களுக்கு அது ஈஸி. ஏன்னா புதிய சிஸ்டத்துக்கு போகாம ஜெர்மனிக்கு உள்ள இருக்கிற இடங்கள்ல அவை ஏற்கனவே இருந்த வேக்சின் பாஸ்போர்ட்ல அதையே ஆதாரமா காட்டி அவையில் போகலாம். ஜெர்மனிக்குள்ள ஜெர்மனிக்கு வெளியே போயக்குள்ளதான் இந்த ஆப் இப்ப பாவிக்க தொடங்கி.
இவர்கள் மூவரும் இந்த தடுப்பூசி கடவுச் சீட்டுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இனிமேல் தான் அதனை பயன்படுத்த போகும் எமக்கு இவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் தரும் அறிவுரை என்ன என்று கேட்டோம். முதலில் நிலவன்,
அதை பெற்றுக் கொள்றதுல இருக்கிறது ஒரு பிரச்சனை. ஜெர்மனில இப்ப இருக்கிற நடைமுறையின்படி வேக்சின் பண்ற இடத்திலேயே உடனடியா அதை பிரிண்ட் பண்ணி தரதால இப்ப அந்த பெற்றுக்கொள்ற பிரச்சனை இல்ல. ஆனால் ஜூனுக்கு முதல் இருந்த நடைமுறையின்படி அதை எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், அதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ரெண்டாவது ஆஸ்திரேலியால என்ன மாதிரி அதை கொண்டு வர போயணும்னு தெரியல. இப்ப கடைகளுக்கெல்லாம் அதை காட்டித்தான் போகணும்னு சொன்னால் அது மக்களுக்கிடையில கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். ஜெர்மனில முதல் வந்து சில கடைகள் வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருந்தவே குறிப்பிட்ட அளவான ஆக்கள் தான் உள்ளுக்கு போகலாம். அப்ப நீங்கள் ஏற்கனவே ஒரு டோக்கன் நம்பர் ஒன்று எடுத்து வச்சிருக்கணும்ன்ற மாதிரி அதே கொஞ்சம் மக்களுக்குள்ள குழப்பம் கொண்டு வந்தது. பட் அது கைத்தொலைபேசியில வச்சிருக்கிறது தொழில்நுட்ப அறிவுகள் பத்தாத ஆக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
அடுத்து அபிராமி பரமானந்தம்,
இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறாக்கள் வேக்சின் போட்டபடியே தான் பாஸ்போர்ட் வருது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஊசி போட்டது, அது இந்த கடமையை செய்திருக்கிற முன்னேக்க நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். ரெண்டாவது வேக்சின் பாஸ்போர்ட்ல நெகட்டிவா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதை அதாவது ஊசி போட்ட ஆக்களுக்கு அது ஒரு நன்மை. ஏனென்றா அதை வச்சு நீங்க டிராவல் பண்றதுக்கோ ஒரு இடத்துக்கு போறதுக்கோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இங்க வந்து அது இல்லாத ஆக்களை கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி சோசியல் லைஃபுக்குள்ள இருந்து வெளியில எடுக்க பாக்கினோம். இந்த அவையால தான் இந்த போடாத ஆக்கள் மூலமா தான் கொரோனா தரவுதுண்டு. ஊசி போடாத ஆக்கள் தான் ICU வார்டில் இருக்கணும் கோவிட் வந்து. இது ஜஸ்ட் ப்ரூஃப் என்ன, நீங்க ஊசி போட்டிருக்கிறீங்க.
இறுதியாக தாசன் பொன்னண்ணா,
என்னை பொறுத்தல நீங்கள் வந்து அந்த கோவிட் பேச வந்து எடுக்கிறது நல்ல நினைக்கிறேன். தடுப்பூசியை போட்டு அந்த பேச எடுக்கிற மூலமாக வந்து இதைத்தான் அரசாங்கம் விரும்பி செய்யல வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துறது நல்ல ரெண்டு தான் இந்த கருத்தா இருக்குது. இது உலகம் பூராவும் இப்ப தனி இப்ப உங்களுக்கு மாத்திரமில்ல, அந்த ஊசியை போட்டா தான் வேறு நாடுகளுக்கு வரக்கூடிய வேறு நாடுகளும் அதைத்தான் வந்து எதிர்பார்க்கணும். அந்த ஊசியை போட்டா தான் நாட்டுகளை வரலாம் என்று சொல்லிக்கல வந்து அப்ப எல்லோரும் ஒரே சட்டத்துக்குள்ள வர்றது நல்லதுன்னு தான் இந்த கருத்தா இருக்குது.
இந்த தடுப்பூசி கடவுச்சீட்டுகள் தனி மனித உரிமை மீறல் என்று சிலர் குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் அது குறித்து இவர்கள் மூவருக்கும் அனுபவம் இல்லை. நாம் கொண்டு செல்லும் ஆவணத் தொகுப்பில் இன்னும் ஒன்று சேர்கிறது என்றுதான் நாம் தடுப்பூசி கடவுச்சீட்டை பார்க்க வேண்டும்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.